சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. 94 அத்தியாயம். கதையும் கனவும். மதுகுருவின் கண்களில் மண்ணை தூவியது யாரும் நம்பத்தகாத பெரும் வீர காவியம். மனித யுக்தியின் எல்லை என்று பிற்காலம் கொண்டாடும் இணையற்ற சம்பவம் அது. இந்த இடத்தில் அலிமா உணர்ச்சி பெருக்கால் பேச்சை சிறிது நிறுத்தினாள். பிறகு 2 அடிகள் அந்த அறையில் இப்படியும் அப்படியும் எடுத்து வைத்தாள். மேற்கொண்டு பூமியை பார்த்தபடியே சொப்பனத்தில் பேசுவதைப் போல பேசினாள். மதகுருவின் கண்களில் மண்ணை தூவிய பிறகு என்னையே கொள்ளை மரக்கலத்தின் தலைவியாக்கி அடுலிசுக்கு கப்பலை செலுத்தச் சொன்னார் படைத்தலைவர். அடுலிசுக்கு போகும் வழியில் அவர் என் குருநாதரான டைபீரியஸின் வயிறு என்று நினைத்து அவரை அழைக்கவும் சதி செய்தேன். எந்த யவன மருத்துவனால் அவர் தப்பினாரோ அதே மருத்துவன் அவரை அழைக்க முன்வந்தார். அப்பொழுதுதான் விளக்கினார் படைத்தலைவர். டைபீரியஸ் தங்களை சிறை வைத்திருப்பதாக. முதலில் நான் அதை நம்பவில்லை ராணி. தமிழகம் சேர்ந்தால் அதை நிரூபிப்பதாக கூறினார். நான் சொல்வது தவறாயிருந்தால் டைபீரியஸிடம் நம்மை ஒப்புவித்துவிடும் உரிமையை எனக்கு அளிப்பதாக பிரமாணமும் செய்தார். ஆகவே என் சதியை நிறுத்தினேன். தங்கள் சகோதரரிடம் இவரை அறிமுகப்படுத்தினேன். ராணியின் நீலமணி கண்கள் ஒரு வினாடி இளம் சழியனை நோக்கி உயர்ந்தன. என் சகோதரனை சந்தித்தீர்களா என்று கேட்டாள் ராணி. சகோதரனை நினைத்துக் கொண்டதால் குரலில் அமுதம் என்று இன்ப ஒளி பாய்ச்ச படைத்தலைவன் பதிலேதும் சொல்லவில்லை. சந்தித்தேன் என்பதற்கு அறிகுறியாக தொலையை மட்டும் அசைத்தான். அலிமா கதையை தொடர்ந்தாள். அடுலிசிலும் தங்கள் சகோதரரின் பெருமாளிகையிலும் படைத்தலைவருக்கு ஆபத்து காத்திருந்தது ராணி. யவன மருத்துவன் பந்தய புறவைகள் ஒன்றின் காலொன்றில் பச்சிலை சாறு தடவி சரியான சமயத்தில் அதன் ஒண்டும்படி ஏற்பாடு செய்திருந்தான். அப்படி புறவி நொண்டி பந்தயத்தில் படைத்தலைவர் தோற்றிருந்தால் அலிமா வாசகத்தை முடிக்காமல் விட்டாள். ராணியின் உடல் லேசாக நடுங்கியது. நமது வழக்கப்படி படைத்தலைவர் சிங்கங்களுக்கு இரையாகியிருப்பார் என்றால் குரல் சற்று நடுங்க. ஆம் ராணி, அப்படித்தான் கதை முடிந்திருக்குமானால் சிங்கத்துக்கு இரையானது அந்த சதிகார மருத்துவன்தான். குதிரையின் காலுக்கு அவன் அழித்த தீங்கை எப்படியோ அறிந்த படைத்தலைவர் குதிரைகளை சமயத்தில் மாற்றிவிட்டார். உண்மையை அறிந்த உங்கள் சகோதரர் மருத்துவனை சிங்கங்களிடம் தள்ளிவிட்டார் என்று அலிமா கூறினாள். யவன மருத்துவனுக்கு கிடைத்த அந்த பயங்கர மரணத்தை பற்றி சிறிதும் கவலைப்படாத ராணி, அது கிடைக்கட்டும் அலிமா, ரத போட்டு என்னவாயிற்று என்று கேட்டாள். அலிமாவின் நினைப்பு மீண்டும் அடுலிசுக்கு பறந்துவிட்டதை அவள் கண்கள் சுட்டி காட்டின. என்ன ஆயிற்றென்றா கேட்கின்றீர்கள்? அதை அடுலிசுக்கு சென்று இன்னும் 50 வருடம் கழித்து கேளுங்கள். அப்பொழுதும் மக்கள் சொல்வார்கள், யாரோ எதிர்பாராத ஒரு தமிழன் எங்கிருந்தோ வந்தான். புறவிகளா புயற்காற்றா என்பது தெரியாதபடி அடுலிஸ் பந்தய வெளியில் பறக்கவிட்டான். எவன அரேபிய எகிப்திய தங்கங்களை குவியலாக கொண்டு போய்விட்டான் என்று மக்கள் கதை போல் சொல்வார்கள். அவர்களுக்கு கதை அது, ஆனால் எனக்கு அது கனவு போல் இருக்கிறது ராணி. அந்த பந்தய வெளியில் லட்சக்கணக்கான மக்களின் ஆரவாரத்தை கேட்டேன். வெறி பிடித்தவர்கள் கைகளை ஆட்டி ஆர்ப்பரித்ததை கண்டேன். கடைசியில் அந்த பொன் மூட்டைகளை அவிழ்த்து அத்தனை மக்களின் எதிரில் என் கால்களில் கொட்டினார் படைத்தலைவர். பிறகு என்னால் எதையும் பார்க்க முடியவில்லை ராணி. என் கால்களில் பொற்குவியல், பக்கத்தில் யவனர்களின் பட்டத்து இளவரசர், எதிரே அன்றைய மாவீரர் படைத்தலைவர், சுற்றிலும் ஜனசமுத்திரம். எனக்கு எதுவுமே விளங்கவில்லை. அலிமா என்று யாரோ அழைத்ததால் பெயரை அறிந்து கொண்டேன். பெயரை அறிந்து கொண்டு அந்த ஜனசமுத்திரம் அலிமா அலிமா என்று மகிழ்ச்சி கோஷத்தை கிளப்பியது. எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத அந்த மகோனத பதவியை தாங்க முடியாமல் நான் மூர்ச்சையானேன் என்று சொல்லி நிறுத்தினாள் அலிமா. யவனராணியின் முகத்தில் பொறாமை கொழுந்து விட்டது. அடுலிஸ் ரத போட்டியில் வெற்றி கொள்பவனின் காதலிக்கு கிடைக்கும் பாராட்டு சக்கரவர்த்தினிக்கு கூட கிடைக்காது என்பதை அறிந்திருந்த ராணி. அங்கு அலிமாவுக்கு பதில் நான் இருந்திருந்தால் எத்தனை பெருமை கிடைத்திருக்கும் தனக்கு என்று எண்ணி பெரு மூச்சறிந்து பிறகு என்று கேட்டாள். பிறகு அந்த பொன்னை கொண்டு மரக்கலங்களை வாங்கினோம், மாலுமிகளை அமர்த்தினோம். இல்லாவிடில் இந்த யவன மரக்கலங்கள் ஏது? 4 மரக்கலங்களை அடுலிஸில் வாங்கினோம் ராணி, 2 மரக்கலங்களை இளியாசுவிடமிருந்து கைப்பற்றினோம் என்றாள் அலிமா.
என்ன, இளியாசுவிடமிருந்து மரக்கலங்களை கைப்பற்றினீர்களா
என்று வினவினாள் ராணி. ஆம் ராணி, மதகுருவையும் தன்னையும் ஏமாற்றி சென்ற படைத்தலைவரை பிடித்து சாம்ராணி காட்டுக்கு அனுப்ப இளியாசு தீர்மானித்திருக்க வேண்டும். தமிழகத்துக்கு நாங்கள் வரும்போது யூதேமான் முனையை திரும்பியதும் எங்களை மணக்க சில மரக்கலங்களை தயாராக வைத்திருந்தான் இளியாசு. ஆனால் அவனுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் படைத்தலைவர் கடற்போரில் எத்தனை வல்லவர் என்பது. யூதேமான் முனையில் காற்று அதிகம் இருந்ததால் எதிரி மரக்கலங்கள் பாய் விரித்து வந்தன. 2 மரக்கலங்களின் பாய்களை தூரத்திலிருந்தே சுழல் பந்தங்களை வீசி கொளுத்தினோம். மற்ற 2ஐ வெற்றி கொண்டு எங்கள் மாலுமிகளை விட்டு நடத்தி கொண்டு வந்தோம் என்றாள் அலிமா.
எத்தனை அபாயம் என்றாள் ராணி.
ஆம் ராணி, ஒவ்வொரு அபாயத்திலும் படைத்தலைவர் லாபமடைந்திருக்கின்றார். இல்லாவிட்டால் எதிர்பாராத விதமாக சேர நாட்டு மரக்கலங்கள் 2 இவரிடம் சிக்கியிருக்குமா என்று புதிர் போட்டாள் அலிமா.
சேர நாட்டு மரக்கலங்களா என்று கேட்டாள் ராணி.
ஆம் ராணி, சேர நாட்டு போர்க்கப்பல்கள் 2,
குமரி முனை திரும்புகையில் எங்களை கொள்ளைக்காரர்கள் என்று நினைத்து துரத்தின. எங்களுக்கும் மரக்கலங்களுக்கும் தொலை தூரம் இருந்தது. இஷ்டப்பட்டால் நாங்கள் தப்பியிருக்கலாம். ஆனால் படைத்தலைவர் வேண்டுமென்று எங்கள் மரக்கலங்களை திருப்பி அவற்றை மடக்கினார். போர் சிறிது நேரம் நிகழ்ந்தது. படைத்தலைவர் போர் முறையும் விசித்திரமாயிருந்தது. அந்த மரக்கலங்கள் இரண்டே நாழிகையில் எங்கள் கைவசமாகின. ஆக 8 மரக்கலங்களோடு புகாரை அடைந்தோம். அத்துடன் போர் நின்றது. ராணி, ராஜதந்திரம் துவங்கியது என்றாள். சொல்லலீமா? டைபீரியஸை சந்திக்க என்னை மட்டும் அனுப்பினார் படைத்தலைவர். தங்கள் சகோதரர் டைபீரியஸிற்கு உதவ மரக்கலங்களை அனுப்பியதாக சொல்லச் சொன்னார். உங்கள் நிலையையும் கவனிக்க சொன்னார். விசாரித்ததில் நீங்கள் சுதந்திரம் இழந்து கிடப்பதை அறிந்தேன். என்னை காப்பாற்றி சொந்த குழந்தை போல வளர்த்த யவனராஜ குடும்பத்தின் ராணியை சிறை செய்ய முயன்ற குருநாதரை கொன்றுவிடுவோம் நினைத்தேன். படைத்தலைவர் தடுத்தார். டைபீரியஸ் ஒடுங்கி ராணி மறுபடியும் ராணியாக உழவும் நாள் வருமென்று உறுதி கூறினார். நான் அவர் சொற்படி நடப்பதாக வாக்கு கொடுத்தேன். ஆகவே அவர் கேட்டுக்கொண்டபடி டைபீரியஸிடம் கூறினேன். என்னை கேட்டுக்கொண்டார்? புகாரில் போர் மூட முன்பு தம்மை டைபீரியஸ் சந்திக்கக் கூடாது என்று கூறினார். டைபீரியஸ் ஒப்புக்கொண்டான். அதற்கு உடனே ஒப்புக்கொண்டார். மரக்கலத்தின் மற்றொரு தலைவன் முகக்கவசத்தோடு புகாரில் எங்கும் உழவ அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள சொன்னார். அதற்கும் டைபீரியஸ் ஒப்புக்கொண்டான் அல்லவா? ஒப்புக்கொண்டார். அங்குதான் இருக்கிறது ஆபத்தலீமா என்றாள் ராணி சற்று பயத்துடன். அதுவரை மௌனமாக இருந்த படைத்தலைவன் சம்பாஷணையில் புகுந்து, அது எனக்கு தெரியும் ராணி, அந்த ஆபத்தை நான் வேண்டுமென்றே வரவழைத்துக் கொண்டேன் என்றான். காரணம்? இதை கேட்ட ராணியின் குரல் வறண்டு கிடந்தது. காரணத்தையும் தன் திட்டங்களையும் விவரிக்க தொடங்கினான் படைத்தலைவன். அவன் விவரிக்க விவரிக்க ராணி மட்டுமல்ல, அலீமா மட்டுமல்ல, அல்லியும் ஆச்சரியத்தின் எல்லையை எய்தினாள். புகாரின் பிற்காலம், ஏன் தமிழ்நாட்டின் பிற்காலம் முழுவதுமே அவன் திட்டங்களின் வெற்றியை பொறுத்திருப்பதை அந்த 3 மாதர்களும் உணர்ந்தார்கள். அபாயமான அவன் திட்டங்கள் நிறைவேறுமா அல்லது கதையும் கனவுமாக முடியுமா என்பதை மட்டும் அம்மூவராலும் நிர்ணயிக்க முடியவில்லை. ஒரு உண்மை மட்டும் அம்மூவருக்கும் புலனாகியது, வெகு சீக்கிரம் தமிழகத்தில் பெரும் போர் மூளும் என்ற உண்மைதான் அது.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்த இது போன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.